தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லவரையா. நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது, தடைபடாது, தடைபடாது. தாமதமானாலும் அது தடைபடாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்விலும் சரி, சபையின் வாழ்விலும் சரி, கர்த்தாவே நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது என்பதை விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே, ஆமே, ஆமே.
அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ரைட், க்ளோரி டு காட். நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம். மூன்றாம் அதிகாரம் நாம் வாசிக்க கேட்போம். ஒன்றிலிருந்து ஆறு வரை மார்க்கு எழுதின தட்சி நூல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வரை நாம் வாசிக்க கேட்போம்.
மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொத்தமாக்கினால் அவர் பேரில் குற்றஞ்சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறுகையைப் போல சொச்சமாயிற்று. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள்.
கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்துண்டாகட்டும். கடந்த வாரம் சந்தேகம் என்கின்றது ஒரு சத்துரு என்கின்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டோம். சந்தேகம் என்பதை நம்முடைய வாழ்விலே வளரவிட்டால் அது நம்முடைய சந்தோஷ வாழ்வுக்கு சாபமணி அடிக்கும்படி சொல்லி பல கோணங்களிலே சந்தேகங்கள் எப்படி உருவாகிறது, அதன் விளைவுகள் என்ன என்பதை குறித்து கடந்த முறை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே இன்னொரு தொப்பிக்கில இன்னொரு தலையங்கத்தில் நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேச ஆண்டவருக்குள்ளே விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சோ இந்த ஐந்தாம் வசனத்திலே இயேசு அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டார், மட்டுமல்ல அவர் கோபப்பட்டார் என்றெல்லாம் இங்கே நாம் வாசிக்கிறோம். சோ அவர்களை அவர்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷரை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறுகை போல சுத்தமாயிட்டு. இதனால நான் உங்களோடு கூட இருதய கடினம், த ஸ்டபர்ன் ஹார்ட், ஓ அ ஹார்டன் ஹார்ட் என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பேசலாம் என்று ஆண்டவருக்குள்ளே விரும்புகிறேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவர் இயேசு ஆலயத்தில் இருந்தார், ஜெப ஆலயத்தில் இருந்தார். அந்த ஜெப ஆலயம் ஜனங்களாலே நிரம்பி இருந்தது. அந்த ஜனத்தின் மத்தியிலே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்திருக்கான். அந்த ஆலயத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாருடைய கண்களும் இயேசு மேல் நோக்கமாக இருந்தது. ஏனென்றால் ஓய்வு நாளாக இது இருக்கிறபடியால் இந்த ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வாரோ, ஒருவேளை இந்த சூம்பின கையை உடைய மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அற்புதத்தை செய்தால் அவர் மேல் குற்றம் சாட்டலாம். ஏனென்றால் யூதர்களுடைய அறிவின்படி ஓய்வு நாளிலே ஒரு மனிதனை குணமாக்குவது கூட அவர்களுக்கு குற்றமாக தோன்றினது. ஆகவே இந்த ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து அந்த சூம்பின கையுடைய மனுஷனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தால் அவர் மேல் குற்றம் சட்டலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நோக்கத்தோடு அங்கு இருந்த எல்லாரும் இயேசு மேலே நோக்கமாக இருக்கிறார்கள். அந்த வேளையிலே இயேசு அங்கே கூடியிருந்த எல்லாரையும் பார்த்து இப்படியாய் கேட்டார். என்ன கேட்டார்? ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். எது நியாயம்? அதற்கு அவர்கள் எதுவார் தான் ஒரு வார்த்தை சொல்ல, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு அங்கே உட்கார்ந்திருந்த ஒருவரும் ஒரு பதிலும் சொல்லாமல் எல்லோரும் பேசாமல் இருந்தார். இதை பார்த்த உடனே ஆண்டவர் விசனப்பட்டார் என்று மட்டுமல்ல அவர் கோபப்பட்டார் என்று எழுதப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருந்த ஜனங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அது ஐந்தாம் வசனத்தை பாதிக்கிற தரை அங்கு இருந்த ஜனங்களுடைய இருதய கடினத்து நிமித்தம் அவர் விசனப்பட்டார் கோபப்பட்டார் என்று எழுதப்பட்டது. ஆகவே ஒரு மனிதனுடைய இருதய கடினம் ஹலோ ஒரு மனிதனுடைய இருதய கடினம் ஆண்டவரை விசனப்படுத்தும் என்று சொல்ல போனால் கோபப்பட்டு லிட்டலாக நேருக்கு நேர் ஆண்டவர் நிற்கிறார். அற்புதங்களை அவர் செய்கிறார் என்கின்ற அறிந்த ஜனங்கள் இந்த சூம்பின கையை உடையவனுக்கும் அற்புதங்களை செய்வாரோ என்று நோக்கமாக இருந்தார். அப்படியா இருந்த நேரத்தில் இயேசு இப்படியாய் கேட்டாரு, நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா ஜீவனை காப்பதா அழிப்பதா எது நியாயம் என்று சொல்லி அந்த ஜனங்களை கேட்டபோது அவர்கள் பேசாமல் இருந்ததுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இருதய கடினமே. ஆண்டவர் கேட்கிறார் பேசுகிறார் ஆனால் ஜனங்கள் பேசவில்லை, அமைதலாக இருக்கிறார்கள். காரணம் அவர்களுக்கு இருந்த இருதய கடினமே. ஆகவே இருதய கடினம் என்கின்றது ஒரு கொடிய பாவம் என்பதை குறிப்பாக தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெச்சிக்கப்பட்ட நாம் இந்த சத்தியத்தை இந்த தாற்பரியத்தை நாம் சரியாக உணர்ந்து கொள்ளாவிட்டால் நாமும் தேவனுக்கு பிரியமில்லாமல் போய்விடுறதுக்கு இடம் உண்டு. ஒரு காலத்திலே நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுக்காக வாழ்ந்தோம், ஆனால் நாட்கள் போக 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 பற்பல காரியங்களினால் நம்முடைய இருதயம் ஏதோ ஒரு விதத்தில் கடினப்பட்டு போய் இருக்கிறபடியால் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. நோ சேஞ்ச் நோட்டோ வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, ஒரு திருப்பம் இல்லை, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறதுக்கு அங்கே இடமும் இல்லை. ஆகவே இயேசு அவருடைய இருதய கடினத்தை பார்த்து அவர் விசனப்பட்டார் மட்டுமல்ல அவர் கோபப்பட்டார் என்று சொல்லி அங்கே சொல்ல, அது மட்டுமல்ல இதற்கு பிற்பாடு அந்த சூம்பின கையுடைய மனுஷனை பார்த்து சொன்னார் எழுமினில் என்று சொல்லி. அவர்கள் எல்லோரும் பார்த்திருக்க அவனை எழுப்பிவிட்டு உன் கையை நீட்டு என்று சொன்னார். அவன் நீட்டினான், உடனே அவன் கை மறு கை போல சொஸ்தமாயிட்டு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பது சத்தியம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இருதய கடினம் என்பது ஒரு கொடிய பாவம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயமும் ஏதோ ஒரு விதத்தில் கடினப்பட்டு போகாதபடி நாம் எல்லோரும் காத்துக் கொள்ளக்கூடியது நம்முடைய கடமையாகும். ஆகவேதான் நீதிமொழிகள் 4:23 இப்படியாய் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று அதில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்றது. 4:23 பிரவசன எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் இருதயம் கடினப்பட்டு போக இடம் கொடுக்காது. பல்பல காரியங்களால் உன் இருதயம் கடினப்பட்டு போய் தேவனுக்கு விரோதமான ஒரு மனுஷனாக நீ மாறிவிடாதபடி உன் இருதயத்தை எல்லா காவலோடும் நீ காத்துக்கொள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிழ்ந்தாகட்டும். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒருவருக்குள்ளும் இப்படிப்பட்ட கடினமான இருதயம் இராதபடி கர்த்தர் காத்தருள வேண்டும் என்கின்ற ஒரு இதய பாரத்தோடும் ஒரு விண்ணப்பத்தோடும் நான் இந்த செய்தியை உங்களோடு ஷேர் பண்ண கர்த்தருக்குள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சோ இப்பொழுது இந்த இருதய கடினம் ஏற்படுகிற விதங்களை கிட்டத்தட்ட ஒரு ஏழு விதங்களிலே ஏழு கோணங்களிலே நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சிந்திக்க போறோம், சீதைக்கு பார்க்க போறோம். இவைகளை நான் சொல்லும் போது, இவைகளை நீங்கள் கேட்கும் போது, வேத வசனத்தின் அடிப்படையிலே அதை சீதைக்கு பார்த்து நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது என்பதை நாம் பார்த்தால் இந்த செய்தி, இந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்மை தேவனுக்கு பிரியமாக மாற்றும், நாம் தேவனுக்கு ஆசீர்வாதமான ஜனமாக இருக்கலாம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிழ்வு உண்டாகட்டும். இருதய கடினத்தை குறித்து நாம் ஏழு விதங்களிலே நாம் சிந்திக்க போறோம், சீதிக்கு பார்க்க போறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக நான் சொல்றதை நன்றாக கவனித்துக்கொள். நான் உலகத்துக்கு பேசல, அல்லது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பேசல, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க காதுள்ளவர் கேட்க கடவர், ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமுண்டா. ஏனென்றால் ஆண்டவர் சபைகளை குறித்து வைராக்கியமாக இருக்கிறார், சபைகளை குறித்து மிக கரிசனை உள்ளவராக. ஏனென்றால் தன்னுடைய ரத்தத்தினால சம்பாதிச்ச மந்தை, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி, தன்னுடைய ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து சம்பாதித்த சபையை குறித்து அவர் வைராக்கியமாக இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. பணத்தினாலும் பொருளினாலும் நம்மை மீட்டுக் கொள்ளவில்லையே, தன்னுடைய சொந்த ரத்தத்தை கிரயமாய் கொடுத்தளவும் மீட்டார். ஆகவேதான் என்ன சொல்றது, ரத்தத்துக்கு கிரயமாக கொல்லப்பட்டீர்கள், ரத்தத்துக்கு கிரயமாய் கொல்லப்பட்டீர்கள். இனிமேல் நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் அவருடையவர்கள் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்றது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாளிலே இருதய கடினத்தை நாம் ஏழு விதத்திலே நாம் பார்க்க போறோம். முதலாவது, இருதய கடினம் நியாயத்தை சரியென்று தெரிந்தும் புரிந்தும் ஏற்றுக்கொள்ள. இருதய கடினம் அல்லது ஒரு ஒரு கடின இருதயம் உள்ள மனுஷன் நியாயத்தை சரியென்று தெரிந்தும் அறிந்தும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். படிங்க, அதற்கு வாசித்த வேத பகுதியை மூணாம் அதிகாரம், மார்க் மூணாம் அதிகாரம் நாலாம் அஞ்சாம் வசனத்தை படிங்க.
அவர்களை பார்த்து, ஒவ்வொரு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள்.
நன்மை செய்வதோ தீமை செய்வதோ காப்பதோ அழிப்பதோ எது நியாயம், நியாயம் எது நியாயம் என்று கேட்டபோது காரணம் என்ன, அவர்கள் பேசாமல் இருந்தது காரணம் என்ன? நியாயம் இன்னதென்று தெரிந்தும், நியாயப்பிரமாணத்தை அறிந்தும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவனுடைய வார்த்தைகளை வாக்கியங்களை நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை அறிந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயமா சொல்லுங்க. பட் அவர்கள் ஒன்றும் பேசாமல் இருந்தார். திருந்தும் என்ன செய்தார்கள், இருதய கடினம் நியாயத்தை சரியென்று தெரிந்தும் அறிந்தும் புரிந்தும் பேசாமல். காரணம், இருதயம் கடினப்பட்டு போய் ஆண்டவர் இயேசுவை தேவனுடைய குமாரனாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததே இவர்களுடைய அடிப்படை காரணமாக இருக்கு. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. அநேக இடங்களிலே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாததுதான் பல பிரச்சனைகளுக்கு மூல காரணம். ஒருவருக்கு விரோதமாக ஒருவருடைய இருதயம் கடினப்பட்டு போகிறது. ஒருவர் நம்மிலும் பார்க்க நல்லா வந்துட்டா நம்முடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளுது. நம்மளும் பார்க்க இன்னொருவர் திறமை உள்ளவனாக இருந்தா நம்முடைய இருதயம் இலகுவில் அதை ஏற்றுக்கொள்ளுது. காரணம், நம்முடைய இருதயம் மற்றவர்களுக்கு விரோதமாக கடினப்பட்டு போச்சு. இது ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளே காணப்படக்கூடிய இருக்கக்கூடிய இவைகளை இனங்கொண்டு இவைகளை அப்புறப்படுத்தாவிட்டால் பின்னாலே நம்முடைய வாழ்வுக்கே அவைகள் பாதிப்பு கொண்டது. ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை அவர்கள் தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்வது. அப்படிப்பட்டவர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் குற்றம் சாட்டவும் குறை சொல்லவும் ஆரம்பிப்பார். இயேசு குணமாக்கினார், அவர் மேல் குற்றம் சாட்டுறதுக்கு ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க? ஜெப ஆலயம். ஏன்? காரணம் என்ன? அவர் ஏற்றுக்கொள்வது, இயேசுவை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்வது. ஆகவே ஆண்டவர் என்னதான் போதித்தாலும் என்னதான் அற்புதங்களை செய்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அவர் மேல் குற்றம் சாட்டவும் குறை சொல்லவும் the people are ready. எங்கே? செவாலே. காரணம் என்ன? அவருடைய இருதய கடினம். ஒரு பாறாம் கல்லையும் கூட வெடி வைத்து தகர்த்து விடலாம், ஆனா ஒரு மனுஷனுடைய கடித இருதயத்தை தகர்க்கிறதுன்றது மிக கடினம். நம்முடைய இருதயம் அப்படி ஆகாதிருப்பதாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் இயேசு விசனப்பட்டார், கோபப்பட்டார். போகட்டும். நம்பர் டூ, இறுதிய கடிதத்தை குறித்த இரண்டாவது விளக்கம் என்னவென்றால், கடின இருதயம் அற்புதங்களை கண்டும் அசையாது. நான் முதலாவது குறிப்பு சொல்றேன், கடின இருதயம் நியாயத்தை அறிந்தும் பொறிந்தும் அதை ஏற்றுக்கொள்ள காணோட இருதயம் கடினமா. நம்பர் டூ, கடின இருதயம் அற்புதங்களை கண்டாலும் அது இலகுவில் அசையாது. அற்புதங்கள் நடக்குது, ஆனா ஜனங்களுக்கு இருதயம் கல் போல இருக்குது. இப்படி சொல்லும் போது நமக்குள்ள என்ன ஞாபகத்தில் வருது தெரியுமா? போசே பார்வனுக்கு முன்பாக ஒன்றல்ல ரெண்டல்ல பல அற்புதங்களை செய்தார். ஆனா நீங்கள் வாசித்து பார்த்தீங்க சொன்னால் பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டது. லிட்டரலாக நேரடியாக அற்புதங்களை பார்க்கிறார். அற்புதங்களை பார்த்தும் 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 அவருடைய இருதயம் என்ன செய்யல? அசையல, இணங்க இல்ல, இசையல. காரணம் என்ன? அவருடைய இருதயம் கடினப்பட்டு போயிட்டு. சோதரம் படிங்க. பல தடவைகள் அந்த அவருடைய இருதய கடித கிட்டத்தட்ட 14 தடவைகள் கிட்டத்தட்ட 14 தடவைகள் பார்வோடைய இருதயம் கடினப்பட்டதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதுல ஒரு வசனத்தை வாசிங்க, 8 யாத்திராம் 8:15 படிங்க சீக்கிரமா. யாத்திராம் 8:15 படிங்க சீக்கிரம். யாத்திராவும் 8:15 வாசி.
இலகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோது,
இலகு உண்டாயிற்றென்று பார்வோன் கண்டபோது
தன் இருதயத்தை கடினப்படுத்தி,
அவர்களுக்கு
செவிகொடாமற் போனான்.
செவிகொடாமல் போயிட்டான்.
கர்த்தர் சொல்லி இருந்தபடி
பாருங்க, இலகு அண்டர்லைன் பண்ணுங்க, இலகு உண்டாயிற்றென்று கண்டபோது, இலகு உண்டாயிற்றென்று கண்டபோது அவருடைய இருதயம் என்னவாயிட்டு கடினப்பட்டு போயிட்டு ஜனங்களை விடுதத்துக்கு அவன் செவி கொடுக்கல அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 14 தடவை நீங்க வீட்டை போய் வாசி பாருங்க, அவருடைய இருதயம் கடினப்பட்டது கடினப்பட்டது கடினப்பட்டதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அற்புதங்களை நேரே பார்க்கிறார், ஆனால் ஜனங்களை போகாத போக விடாதபடி அவருடைய இருதயம் கடினப்பட்டது. ஆகவேதான் நான் சொல்றேன், கடின இருதயம் அற்புதங்களை கண்டும் அசையாது. இப்ப என்ன கொஞ்சம் கவனிங்க, இதுக்குள்ள இன்னும் ஒரு காரியம் இருக்கு. நீங்க இதை வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, பல இடங்களில் கர்த்தர் பார்வையோட இருதயத்தை கடினப்படுத்தினார் அப்படின்னு எழுதி. அப்ப இதை நான் வாசிக்கும் போது நமக்குள்ள என்ன தோணுது, கர்த்தர் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், ஆகவேதான் அவன் ஜனங்களை போக விடல அப்படின்னு நமக்கு என்ன தோணுது, அப்படித்தானே? ஹலோ, நாம் இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது நமக்குள்ள என்ன வருது, கர்த்தர் பார்வோட இருதயத்தை கடினப்படுத்தினார், ஆகவே பார்வோன் ஜனங்களை போக முடியல அப்படின்னு நாம என்ன தோணுது. ஆனா உண்மையின்படி சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. தேவன் மென்மையான எந்த ஒரு இருதயத்தையும் கடினப்படுத்துவரே அல்ல. யூஷுக்கு அந்த சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாது. தேவன் மிருதுவான மென்மையான எந்த ஒரு இருதயத்தையும் கடினப்படுத்துவரே அல்ல. அப்படியானால் பார்வோட இருதயத்தை தேவன் ஏன் கடினப்படுத்தினார் என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வர்றதுக்கு இடம் இருக்கு. சோ, ஏன் தேவன் பார்வோட இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று சொன்னால், ஏற்கனவே பார்வோட இருதயம் தேவனுக்கு விரோதமாக கடினம் உள்ளதாக இருந்தது. ஏற்கனவே பார்வோட இருதயம் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுக்கு முன்பாக கடினமாகவும் இருந்தபடியால், நான் சொன்ன கவனிங்க, ஏற்கனவே கடினமாக இருந்த அவனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினான். சொல்ல விளையாடும். ஹலோ, சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் உங்களை விடுதலாக்கும். தேவன் மென்மையான மிருதுமான எந்த இருதயத்தை கடினப்படுத்துறவர் அல்ல. ஆனால் பார்வோட இருதயம் ஏற்கனவே தேவனுக்கு விரோதமாகவும் கடினமானதாகவும் இருந்தபடியால் ஜனங்களை, தேவ ஜனங்களை கொடுமையாய் வேலை வாங்கியிருக்கார். அவருடைய இருதயம் ஏற்கனவே தேவனுக்கு விரோதமாக இருந்தபடியால், தேவனுக்கு விரோதமாய் கடினமாக இருந்தபடியால், பெண் பிள்ளைகளை விட்டு விடுங்கள், ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள். ஏற்கனவே அவருடைய இருதயம் தேவனுக்கு விரோதமாக இருந்தது, கடினமாக இருந்தது. ஆகவே தேவன் அந்த இருதயத்தை இன்னும் கடினப்படுத்தினார் என்று வேதம் சொல்ற. இன்னும் ஒரு காரியம் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இன்னும் ஒரு காரியம் சொல்றேன், நல்லா கவனிங்க. தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் எதிராக ஒருவன் தொடர்ந்து கலகம் செய்து கொண்டு இருக்கும் போது தேவன் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். மட்டுமல்ல, ஒருவன் தொடர்ந்து பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கும் போது தேவனே அவர்களை பாவ இச்சைக்கு ஒப்பு கொடுத்துவர். ஹலோ, ஒருவன் தொடர்ந்து பாவங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது தேவனே அவர்களை பாவ இச்சைக்கு ஒப்பு கொடுக்கிறார். கருபானவர்களே, ஆண்டவர் எந்த ஒரு மென்மையான இருதயத்தையும் கடினப்படுத்துவர் அல்ல. ஆனால் பார்வோட இருதயம் ஏற்கனவே தேவனுக்கு விரோதமானதும் கடினமானதும் இருந்தபடியால் அவருடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். அற்புதங்களை நேர பார்க்கிறார். அது சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அற்புதம் நடக்குது. அப்ப தேவனுடைய கரம் கிரியை செய்தென்று மந்திரவாதிகளை, அவன் நம்பியிருந்த மந்திரவாதிகளே சொல்கிறார்கள், இதுக்கு மேல எங்களால் முடியாது, இது தேவனுடைய விரல் என்று அவர்கள் சொல்கிறார்கள். மட்டுமல்ல, பார்வோட ஆலோசனைக்காரர்கள் மந்திரிமார்களும் வந்து சொல்றார்கள், இன்னும் இந்த ஜனங்களை நீ போக விடாமல் வைத்திருக்கிறீரோ, எகிப்து அழிந்து போனதை நீ அறியவில்லையோ, அந்த ஜனங்களை விடு என்று சொல்லி அவருடைய மந்திரிமாரும் ஆலோசனைக்காரரும் ஆலோசனை சொன்ன போதும் கூட அவருடைய இருதயம் தேவனுக்கு விரோதமாக கடினப்பட்டதுன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். அற்புதங்களை லிட்டரலாக நேராக பார்த்தான், ஆனாலும் அவருடைய இருதயம் அசையவில்லை. காரணம், அவருடைய இருதயம் அவ்வளவு கடினமாக இருந்தது. இலகு உண்டாயிட்டு கண்டபோது அந்த அற்புதங்களை நீங்க எடுத்து வாசித்து, ஒவ்வொரு அற்புதமும் நடந்து முடியும் போது கூப்பிடுவான், இனிமே நான் உங்களை போக. ஆனால் திரும்பவும் தன் இருதயத்தில் செய்வான், கடினப்படுத்திக் கொண்டான். வீட்டில் ஆண்டவர் பார்வனுடைய தலைச்சன் பார்வனுடைய மூத்த குமாரன் மீதும் எகிப்தியுடைய எல்லா தலைச்சன் பிள்ளைகள் மீது கை வைத்த போதுதான் என்ன செய்தான் ஜனங்களை போகவிட்டான் சொல்லிதான் பார்க்கிறோம். சில கருமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அற்புதங்களை கண்டிருக்கிறோம். ஹலோ, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். தீராத வியாதிகளை தீர்த்திருக்கிறார். வைத்தியர்களாலே சொல்லப்பட்ட விதத்துக்கு மாறாக ஆண்டவர் உங்களை மாற்றி அமைத்திருக்கிறார். ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். அவைகளை அறிந்தும் அவைகளை அனுபவித்தும் நம்முடைய இருதயத்தை நாம் கடினப்படுத்தவும் அறிந்தால் முடிவு பயங்கரமாக. சில பேர் ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், நான் அப்பொழுது உண்மை சேவிப்பேன் சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவார். ஆண்டவர் அவர்களை இறங்கி ஒரு அற்புதத்தை செய்து அவர்கள் சுகமாகி வந்து அவர்கள் வாழ்க்கைக்கு மறுபடியும் திரும்பி காரியங்களை நடத்தி வாழ்க்கையில இலகு உண்டாகிறது என்று காணும்போது திரும்ப தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்கிறார். நீயும் நானும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக ஒரு மனுஷியாக மாறாதபடி நம்முடைய இருதயம் தேவனுக்கு விரோதமாக கடினப்பட்டு போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஒவ்வொரு முருகையும் அற்புதங்களை பார்த்தான், ஆனால் ஜனங்களை போக விடாதபடி தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டான். ஒன்று சொல்லட்டுமா, தலைச்சன் முள்ளைகள் மேல் தேவன் கை வைத்த பிற்பாடு ஜனங்களை போக விட்டார். ஆனாலும் போகவிட்ட பிற்பாடும் கூட தன் இருதயத்தை கடினப்படுத்தி அந்த ஜனங்களை பின்தொடர்ந்து நடந்தது என்ன? எல்லோரும் சமுத்திரத்திலே அழிந்தார்கள். இருதய கடினம் எங்கே கொண்டு விட்டிருக்கின்ற எவ்வளவு அழிவு, எவ்வளவு நாசம், எவ்வளவு மோசம், அந்த எவ்வளவு பரிதாபம். இருதய கடினம் அற்புதங்களை கண்டும் அசையாது, விளங்காது. ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிழ்வுண்டா. மூன்றாவது காரியம், இருதய கடினம் பழி வாங்க துடிக்கிறதாக இருக்கும். நானும் இவைகளை வேதத்தின் வெளிச்சத்திலே பார்த்து கொண்டு போகும் போது எனக்கும் சில காரியங்கள் வெளிப்படும். ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இருதய கடினம் உள்ளவர்கள் பழி வாங்குறவர்களாக இருப்பார். மற்றவர்களை பழி வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதுல ஒரு முக்கியமான காரணம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கடினம். படிங்க 2 சாமுவேல், சீக்கிரம் படி. 2 சாமுவேல் 3 அதிகாரம் 39வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 3 அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசி.
நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாக சரி கட்டுவாராக என்றான்.
திரும்பப்படி,
நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக
அபிஷேகம் பண்ணப்பட்ட போதிலும்
நான் இன்னும் பலவீனன்.
நான் ஒரு ராஜாவாக இருந்தாலும் இந்த செருஜாவின் குமாரருக்கு முன்பாக நான் இன்னும் ஒரு பலவீனாக
இருக்கியாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாக.
செருஜாவின் குமாரராகிய இவர்கள் என் பலத்துக்கு
மிஞ்சினவர்களாயிருக்கிறார்கள்.
இதை கொஞ்சம் கவனிங்க. இந்த என் பலத்துக்கு மிஞ்சினவர்கள் என்று தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்லுது. ஆனால் மூல பாஷையிலே, மூல மொழிபெயர்ப்பிலே மிஞ்சினவர்கள் என்பதை கடினமானவர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. கடினமானவர் ஹூய்தர் பேச யார் அவர்கள்? சிறுஜாவின் குமாரராகிய 3 பேர். வேதத்தை படித்தவங்களுக்கு தெரியும் யார் அது? அபிஷாய், யோவாப், அசகே. தாவீதுடைய படைத்தளபதியாக இருந்த யோவாப் இருதய கடினம் உள்ளவர். ஆகவேதான் தாவீது சொல்றார், நான் ராஜாவாக இருந்தாலும் செருஜாவின் இந்த செருஜாவின் குமார் என்று சொன்னால், இந்த செருஜா வந்து ஒரு ஆம்பளை அல்ல, இது ஒரு பொம்பளை. பல இடத்துல நீங்க செருஜாவின் குமார் என்று சொல்லிப்பா, இது ஆம்பளை இல்ல, இது பொம்பளை, மறந்துடாது. இந்த பொம்பளை யாருன்னு சொன்னா தாவீதுடைய சகோதரி, தாவீதுடைய சகோதரி செருஜா, அவருடைய குமாரர்கள் இந்த மூணு பேர், யோவாப் மூத்தவன் சொல்லி தான் பார்க்கிறோம். சோ இந்த யோவாப் என்கின்றவன் தாவீதுடைய படைத்தளபதியாக இருந்தார். நன்றாக கவனிங்க, என் பலத்துக்கு மிஞ்சினவர்கள் கடின இறுதி முழுவதும், ஆகவேதான் ஹலோ, ஆகவேதான் அவன் இருதய கடினமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தபடியால் தான் தன்னிலும் நீதியுள்ள நீதிமான்களாக ரெண்டு படைத்தளபதிகளை இரக்கமற்ற முறையிலே அநியாயமாக கொலை செய்தான். யாரவர்? யோவாப். யார் இந்த யோவாப்? தாவீதுடைய படைத்தளம். என் பலத்துக்கு மிஞ்சினவர்கள், இருதய கடினம் உள்ள ஜனங்கள், இருதய என்னால் அவர்களை அடக்க முடியல, நான் ராஜாதான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதும் இந்த செருஜாவின் குமாரர்கள் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாக இருக்கிறார்கள், இருதய கடினம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், எனக்கு அடங்காதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் அவன் தன்னுடைய நீ தன்னிலும் பார்த்து நீதிமானாக இருந்த அப்னேர் அப்னேரை கொலை செய்தான் என்று தாவீது சொல்லுவார். அப்னேர் சவுலுடைய படைத்தளபதியாக இருந்தார். சவுல் இறந்த போதும் அப்னேர் இறக்கவில்லை. ஆகவே சவுலுக்கு பிற்பாடு அவருடைய குமாரனாக இஸ்போசேத் என்கின்ற மகனை இவன் அபிஷேகம் பண்ணி அவன் மூலமாக ராஜ்யத்தை ஆளுகை செய்தார். அதற்கு அப்னேர் பேர் உதவியாக இருந்தார். இவர் வாட்டசாட்டமான உருவம் உள்ளவர், யுத்தத்தில் பேர் போனவர், மிகவும் பிரபலமானவர் அப்னேர் என்கிறார். அவரைத்தான் சவுல் தன்னுடைய ராணுவ தளபதியாக வைத்திருந்தார், படைத்தளபதியாக வைத்திருந்தார். ஆகவே சவுல் இறந்த பிற்பாடு அப்னேருக்கும் தாவீதுக்கும் இடையிலே போராட்டம் இருந்தது, பிரச்சனை இருந்தது. ஆனால் ஒரு கட்டம் வந்தபோது, அவைகள் இவளுக்கு நேரம், ஒரு கட்டம் வந்தபோது அப்னேர் ஆட்களை அனுப்புறார் தாவீதிடத்திலே, தாவீதே நாங்கள் உம்முடைய உன்னை சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணினாரே, நான் இப்பொழுது உன் கைக்குள்ளே இருக்கிறேன், உன்னை இந்த முழு இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக நான் விரும்புகிறேன் சொல்லி ஆட்களை அனுப்பினேன். சோ அப்னேர் தனக்கு விரோதமானவனாக இருந்த போதிலும் தாவீது அப்னேர் அனுப்பின தூதை அவன் ஏற்றுக்கொண்டான். அப்னேர் தடத்தில் வர்றதுக்கு இடம் கொடுத்தான். அப்னேர் வந்தான், விருந்து பருமாறினான் தாவீது, திரும்ப போய்விட்டார். அந்த நேரத்தில் மிஸ்டர் யோவாப் அங்கு இருக்கல, அவர் இந்த செய்தியை கேட்டபோது அவன் வெகு கோபமாக பட்டியிருந்தான். ஆகவே வஞ்சகமாக ஆட்களை அனுப்பி அந்த படைத்தளபதியாக அப்னேரை அழைத்து அவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாக இல்லாத போது, இன்னும் சொல்ல போனால் அப்னேர் நிராயுத பாணியாக இருந்த போது யோவாப் அன்பு காட்டி அவனை அணைத்து முத்தம் செய்யறது போல நடித்து அவன் தன்னை காக்கிறது கூட இடமில்லாதபடிக்கு தன் அறையிலே தொங்கின அந்த பட்டயத்தினால் அப்னேரை குத்தி கொலை செய்தான். யோவாப் அப்னேரை கொலை செய்ததுக்கு காரணம் என்ன? தன்னுடைய தம்பி ஆசகேலை அப்னேர் கொன்றபடியா அந்த காரியத்தை தன் இருதயத்தில் வைத்திருந்த யோவா காலம் கடந்தாலும் பழிவாங்குற இருதயம், அவருடைய கடின இருதயம் அப்னேரை பழிவாங்க துடித்தது. ஏற்ற சமயத்திலே அதை செய்து முடித்தது என்று சொல்லி இந்த சம்பவத்தை தாவீது தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டார். தான் வயது முதிர்ந்த போது தன் குமாரனை சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் போது யோவாவை குறித்து கட்டளை கொடுக்கிறார், என்னால் அவர்களை அடக்க முடியல, என் பலத்துக்கு மிஞ்சின கடின இறுதி உள்ள மனுஷர்களாக இருந்தார்கள், ஆகவே உனக்கு தேவன் அந்த பலத்தை தருவாரு, அப்பொழுது இவர்களை நீ பார்த்துக் கொள்ள சொல்லி அவர்களை குற்றப்பட்டவர்களாக விட்டு விடாது என்று சொல்லி தாவீது தன் குமாரனாகிய சாலொமோனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்படியே யோவாபை அவன் ஆலயத்தில் பலிபீடத்திலே பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்துக் கொண்டு நிற்கிறான். ஆனால் சாலொமோன் ஆளை அனுப்பி பலிபீடத்தில் இருந்தாலும் அவனை கொண்டு வா, அவன் சாகவே என்று சொல்லி அவனை கொலை செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவன் கடின இறுதி முழுவனாக அப்னேரும் மட்டுமல்ல, அதற்கு பிற்பாடு அமாசா என்று சொல்லப்படுகிற இன்னொரு படைத்தளபதி, அப்சலோமுக்கு படைத்தளபதியாக இருந்த அமாசா என்பவனை யோவா வஞ்சகமாக கொலை செய்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவனுக்குள்ள இருந்த பழி வாங்குற உணர். காரணம் என்ன? அவருடைய இருதயம் இவர்களுக்கு விரோதமாக கடினப்பட்டபடியால் பொறுத்திருந்து காலம் வந்தபோது அவர்களை பழி வாங்கி என்ன செய்தது? கொலை செய்தது சொல்லி நாம் பார்க்கிறோம். என கருமானவர்களே, இருதய கடினம் உள்ளவர்கள் மற்றவர்களை பழி வாங்குறவர்களாக இருப்பார்கள். இப்ப படிங்க ரோமர் 12 அதிகாரம், சீக்கிரம் வாசிக்க, ரோமர் 12 அதிகாரம் 19 வசனம் படிங்க. ரோமர் 12:19,
பிரியமானவர்களே பழிவாங்குதல் எனக்குரிய.
பிரியமானவர்களே என்று யாரை கூப்பிடுறாரு? உலகத்தில் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் பிரியமானவர்கள் என்று அழைக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்றாரு? பிரியமானவர்களே
பழிவாங்குதல் எனக்குரிய.
பழிவாங்குறது எனக்குரியது,
நான் பழி செய்வேன்.
சரி, பழிவாங்குறது எனக்குரியது. ஹலோ, இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க எல்லாருக்கும் எனக்கும் சேர்த்து கத்தோட வார்த்தை சொல்றேன், பழி வாங்குறது நமக்குரியது அல்ல. பழி வாங்குறது தேவனுடைய வேலை, பழி வாங்குறது தேவனுடைய காரியம். அப்ப தேவன் செய்ய வேண்டிய ஒன்றை நீயும் நானும் செய்ய ஆரம்பித்தால் காரியம் எல்லாம் கெட்டு போயிடும். தேவனுடைய வார்த்தைகளை மீறினவர்களாக நாம் தேவ கோபத்துக்கு உள்ளானவர்களாக போயிடக்கூடாது. ஆகவே மற்றவர்களை பழி வாங்குறதுக்கு பல காரியங்கள் இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு மூல காரணம் நம்முடைய இருதய கடினம் என்பதை நாம் இப்பொழுது விளங்கிக் கொள்ள வேண்டும். யோவாப் கடின இறுதி மூலவனாக இருந்தான். அதனால அவனுக்கு பழி வாங்குற உணர்வு இருந்தது. நேரமும் காலமும் வந்தபோது தன்னை பார்க்க நீதி உள்ளவர்களாகிய ரெண்டு படைத்தளபதிகளாகிய அப்னேரையும் அமாசாவையும் அவன் கொலை செய்தான் சொல்லி நான் பார்க்கிறோம். என கருமானவர்களே, ரொம்ப 12:19 நாம் படிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குறது எனக்குரியது அப்படின்னு சொல்றாரு. ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் மற்றவர்களை ஏதோ ஒரு விதத்தில் பழி வாங்க தொழியக்கூடாது. It is a sin against God. இது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். இந்த பழிவாங்குற குணம் நமக்குள்ள இருக்கூட, இதுவும் நம்முடைய இருதயத்தின் இருதய கடினத்தின் ஒரு ஒரு விளைச்சல் என்பதை நீங்க மறக்க கூடாது. நம்முடைய இருதய கடினத்தின் ஒரு வெளிப்பாடு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் மற்றவர்களை நாம் பழிவாங்க துடிக்கிறோம்? நம்முடைய இருதயம் அவர்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு விதத்தில் கடினப்பட்டு போயிருக்கிறது. ஆகவேதான் ஏதோ ஒரு விதத்தில் நாம் மற்றவர்களை பழிவாங்க துடிக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களை நாம் வெட்கப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறதுக்கு நாம் ட்ரை பண்றோம். ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களை வருத்தப்படுத்தி அவர்கள் வருத்தப்படும் போது ஹாஹா என்று சொல்லி நாம் மனதுக்குள்ளே செறித்துக் கொள்கிறோம். ஒருவேளை நமக்கு விரோதமாக சில செயல்களை செய்தவர்கள், சில வார்த்தைகளை கதைத்தவர்கள், அவர்கள் துன்பப்படும் போது நாம் நமக்குள்ளே சிரித்துக் கொள்கிறோம். காரணம் என்ன? மற்றவர்களுக்கு எதிராக நமக்குள்ள இருக்கிற பழி வாங்குறோம். இப்படி நான் சொல்லும் போது உங்களுக்குள்ள ஒருபோல பாஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும், அவன் எங்களை பற்றி கதைச்ச கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும், அவங்க எங்களுக்கு குடும்பத்துக்கு விரோதமாக செய்த காரியங்களும் உங்களுக்கு தெரியுமோ? அவைகளெல்லாம் தெரிஞ்சும் எப்படி நான் இது எப்படி நான் சிந்திக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்ல உங்களோட உள்ளத்துக்கு சொல்ல. ஆனால் வேத வார்த்தை, தேவனுடைய வார்த்தை மாறாது. மட்டுமல்ல, உனக்கொரு விதமாகவும் எனக்கொரு விதமாகவும் இருக்காது. நாம் எல்லோருக்கும் தேவன் எழுதி கொடுத்த வேதம் நம்முடைய கையில் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்றது, பழி வாங்குறது எனக்குரியது. ஆகவே சொல்லாலோ செயலாலோ எந்த விதத்திலும் இன்னொருவரை பழி வாங்க துடிக்காதீங்க. அது தேவனுக்கு விரோதமானது. அது நம்முடைய இருதய கடினத்தின் ஒரு செயல்பாடு என்பதை மறக்காதபடி ஒரு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அடுத்ததாக நம்பர் 4, அடுத்ததாக இருதய கடினத்தின் கடினம் தன் 4வது பக்கம் என்னவென்றால், அப்படி மார்க்கு 10 அதிகாரம் 2 இருந்து 9 மட்டும் போங்க பார்ப்போம். மார்க்கு 2 அதிகாரம்
அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள் தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள். ஆகியால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார்.
தேவன் இணைத்ததை ஹலோ, யார் இணைத்தது? நீங்களும் அந்த ஜெவாலயத்தில் இருந்தாக்கள் மாதிரி பேசாம இருக்கிறீங்களோ? யார் இணைத்தது? தேவன் இணைத்தார். நமக்கு அங்க யாராவது புட்பால் விளையாடுக்குள்ள ஒருத்தர் கோல் போட்டுட்டா நம்ம அறியாம கோ ஆனா என்ன வேத வார்த்தை நாம கேட்டாலும் இயேசு தரையில் எழுதின போல இருந்தது போல நாம இருக்கும். ஒருவேளை அதுவும் ஒரு இறுதி கடினத்தின் வெளிப்பாடுதானோ எடுத்தோடு அப்படி ஆகாது இருப்பதா? ஆடு நாமத்துக்கு மயமுண்டா. தேவன் இணைத்ததை மனுஷன் பிடிக்காதிருக்க கிடும். ஹலோ, ஐந்தாம் மந்திரத்தில் இயேசு சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தார். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிந்தித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அர்த்தம் என்ன? ஆதி முதலாக அப்படி இருக்கல. ஆனா வனாந்தரத்தில் இருந்த சபைக்கு ஹலோ மோசே இடம் கொடுத்தார். தள்ளுத சீட்டை எழுதி கொடுத்து தள்ளிடுகிறார். ஏன் தெரியுமா? ஏன் அப்படி எழுதி கொடுத்தா தெரியுமா? ஏன் மோசே அப்படி இடம் கொடுத்தா தெரியுமா? அந்த ஜனங்களுடைய இறுதிய கடினம் என்றது பாருங்க. உங்களுடைய வேதத்தில் அப்படி இல்லை. புருஷனானவன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா? இது ஒரு கேள்வியா? கட்டினத்துக்கு முதல்ல யோசிக்கணும். கட்டின பிற்பாடு அவுக்கிறதுக்கு முயற்சி கூட. மனைவியை புருஷன் தள்ளிவிடுவது நியாயமா? மோசம் என்ன சொல்லிடு? தள்ளுதை சீட்டை எழுதி கொடுத்து தள்ளிவிடலாம் என்று. அப்பதான் ஏ சொன்னார். ஏன் அப்படி எழுதி கொடுத்தார்? அவருடைய இறுதிய கடிதத்தின் நிமித்தமே அப்படி கொடுத்தார். எனக்கு அறிமானவர்களே, கணவன் மனைவி என்கின்ற தேவ உறவை, தேவ பந்தத்தை உடைக்க கூடாது. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வரும், தவிர்க்க முடியாது சில நேரங்களில். ஆனால் கணவன் மனைவி என்கின்ற உறவை, தேவ உண்டாக்கின அந்த உறவை உடைக்கிறதுக்கு எந்த விதத்திலும் முயற்சிக்க கூடாது. ஹலோ, ஐ நோ வாட் ஐ எம் சேயிங். நான் என்ன சொல்றது எனக்கு தெரியும். நான் என்ன பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு தெரியும். நாம தெரிந்து கொண்டு, ஏன் நீங்களாக தெரிந்து கொண்டு வாழுகிற உறவு, வாழ்க்கை போராகவும் வாழ வேண்டிய உறவு, அதை இடையில டிஸ்மிஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாது. இருதய கடினம் உள்ளவர்கள் அப்படி செய்யறதுக்கு முயற்சிப்பார். அது தேவனுக்கு விரோதமான பாவம். ஆதி முதலாக அப்படி இருக்கல். இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருக்கட்டும். எங்க இசைந்திருக்கணுமோ அங்க இசைந்திருப்பா, எங்க இருக்கணுமோ அங்க இரு. அப்படி இருக்க தெரியாதவனுக்கு ஏன் இன்னொருடைய வாழ்க்கையை கெடுக்கணும்?
கணவனுக்கும் மனைவிக்கும் சின்ன பிரச்சனை, நீ போ, நான் இன்னொன்று பார்த்து. அதுக்கு இந்த நாட்டு சட்டமும் அதுக்கு இடம் கொடுக்கிறது பாருங்க, அதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பலம் பாருங்க. முந்தி பார்த்த முகம் அழகா இருந்தது, இப்ப பார்க்கும் போது வடிவில்லாம இருக்கு. ஆகவே உன்னை விட்டா எனக்கு வேற ஆக்கள் இல்லையா. நானே இதுக்கெல்லாம் பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை செஞ்சு அவங்களுக்கு ஏற்ற விதமாக செய்யணும். இப்ப அப்படியும் செய்யறாங்களே, அறிவு பெருகி போயிருக்கு, விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, நாகரிகம் வளர்ந்துருக்குது, ஆனா மனுஷனுடைய வாழ்க்கை தரங்கிட்டு போய் கொண்டிருக்குது. என்ன பரிதாபம் பாரு, சின்ன பிரச்சனை சொன்னா உடனே நீ போ, உன் போக்கு, நான் என் போக்கு போ. ஏன்னா இந்த நாட்டு சட்ட திட்டம் இடம் கொடுக்கு, இந்த சமுதாயம் அப்படி இருக்குது. ஆகவே நாம் இங்க வந்துட்டோம் என்பதனால என்னவோ, சின்ன பிரச்சனை உள்ள வந்தாலும் நீ உன் பாட்டுக்கு போ, நான் என் பாட்டுக்கு போய்யா. உலகத்தில் இருக்குன்னு அப்படி சொல்லி போடுற அவங்களுக்கு, ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நமக்குள்ளே நம்முடைய எண்ணத்திலே அப்படி வராதபடி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவன் இணைத்தது மனுஷன் புரியாத இருக்க கிடையாது. இனிமேல் சபையில கல்யாணம் கட்ட போற ஆக்களுக்கு அட்லீஸ்ட் 2 வாரமாவது நான் பேசினாக்க டீச்சிங் கொடுக்காம கல்யாணம் கட்டி வைக்கவே மாட்டேன். இன்னொரு காரியம் இங்க குறிப்பு, வெச்சிக்கப்பட்டவர்கள் வெச்சிக்கப்படாதவர்களை திருமணம் செய்யக்கூட. இப்படி நான் சொல்லல, வேதம் சொல்லுது, ஆண்டோட வசனம் சொல்லு. அதுக்கு நாம கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா, நான் கட்டின பிற்பாடு அவங்களை வச்சு கொண்டு இப்படி சில சொல்லுவார். இன்னும் சிலவர் வந்து, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், என்னத்துக்கு, கல்யாணம். ஆனால் பிற்பாடு அதன் வடிவங்கள் பல இடங்களில் மாறி இருக்கிறதை என் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே நான் என் உள்ளத்துக்குள்ளே நான் வடிவாக தீர்மானித்துக் கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையை மீறும் போதெல்லாம் அது நமக்கு ஆபத்தாகத்தான் இருக்கிறது என்பது வெளிப்படையாக இருக்கு. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும், பாலிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும், ரட்சிக்கப்படாத எந்த ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ நீங்க திருமணம் செய்யவே கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. நான் கட்டின பிற்பாடு அவங்களை கொண்டு எனக்கு சத்தியத்தை சொல்றேன், ரட்சிக்கப்படாத ஒரு ஆணையோ பெண்ணையோ ரட்சிக்கப்பட்ட நீங்க உங்களுடைய நினைவிலும் கிடைக்க கூடாது. சோ ஆண்டவுடைய வார்த்தை நாம் மீறும் போதெல்லாம் நமக்கு ஆபத்து. அது ரட்சிக்கப்படாத எந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ ரட்சிக்கப்பட்டு நாம் நினைத்து பார்க்காமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள்ள நான் உங்களுக்கு சத்தியத்தின்படி புத்தி சொல்றேன். அப்படி அவர்களுக்குள்ள அவர்களுக்கு மனதில் இடம் கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு நாம் கஷ்டப்படுறதெல்லாம் அதெல்லாம் நன்மையானதல்ல. ஆகவே நான் இதை இங்கே குறிப்பிடுவது நல்லாக இருக்கும் நம்புறேன். ஆண்டோட நாமத்துக்கு மகிழ்வுட்டாகட்டும். உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசி அப்படி உங்களுக்கு எழுதி கொடுத்தார். ஆதி முதலாக அப்படி இருக்கவில்லைன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு குறிப்பிடுறார். ஆகவே கணவன் மனைவி என்று இணைக்கப்பட்டவர்கள் மரணம் அவர்களை பிரிக்கும் வரைக்கும் இன்னொரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நினைக்கிறது நாடுகிறது தேவனுக்கு விரோதமான பாவம் என்பதை மறக்கக்கூடாது. தாவாளுகிற சந்ததி பக்தி அற்று போற காலம். எப்படி மனுஷர் எப்படியும் வாழலாம் என்றும் அவதான் ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் அந்தகோ ஐயகோ அவலட்சணங்களும் அலங்கோலங்களும் விவரிக்க முடியாத காரியங்களை இன்றைய நாட்களிலே கேட்க அருவறுப்பாக இருக்குது. இது கடைசி நாள், those are the last days. கடவுள் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றது இயற்கைதான், அதை தீர்த்து கொள்ளும் சொல்யூஷன், அது தீர்வு இருக்கப்ப. கண்ட கிண்டபடி கைகளை நிறுத்துறதும் கால்களை நிறுத்துறதும் அவலட்சணமான காரியம். கவனமாக சபையிலிருந்து ஒரு அதாவது கை காட்டு கை நிறுத்தது கால் நிறுத்தது நான் கேள்விப்பட்டது விரும்புவேன். தேவோடு உலகம் நம்ம பார்த்துட்டு இருக்கு. உலகத்துடைய குடும்பங்கள் எப்படியோ சீரழி கோடு வரைக்கும் போகுது. ஆனா நாம் தேவனுடைய பிள்ளை, வாழ வேண்டியவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டியவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியவர். வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையினால வாழ்ந்து காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் நாம் இந்த தேசத்தில். உங்களுடைய இறுதி கடிதத்தை நிமித்தம் அப்படி எழுதி கொடுத்தார். இந்த இறுதி கடினம் பிரிவுகள் பிளவுகளையும் கூட உண்டாக்குது. பாத்தீங்களா, எழுதி கழுத சீட்டு எழுதி கொடுத்துட்டு காரணம் என்ன? அவருடைய இறுதிய கடினம். ஆகவே உங்களுடைய குடும்பம் பிளகுபடுற அளவுக்கு உங்களுடைய இருதயம் கடினமாகாமல் இருக்க காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய எல்லோருடைய பொறுப்பு. மனைவிக்கு விரோதமாக புருஷனுடைய இருதயம் கடினப்படுறதும், புருஷனுக்கு விரோதமாக மனைவியுடைய இருதயம் கடினப்படுறதும் முடிவிலே அது பயங்கரமான நிலைமை கொண்டு விடும் என்பதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே கணவன் மனைவிக்கு விரோதமாக தன் இருதயத்தை கடினப்படுத்தாமலும், மனைவி புருஷனுக்கு விரோதமாக தன் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. புருஷனை போய் மற்ற குடத்தில் போய் கண்டனபடி சொல்றதும் குறை சொல்றதும் அழகான காரியம் அல்ல, அது சரியான காரியம் அல்ல. மனைவியை பற்றி போய் மற்ற குடத்தில் குற்றம் சாட்டுறதும் குறை சொல்றதும் தேவன் முன்பாக ஏற்ற காரியம் அல்ல. இட்ஸ் ட்ரூ, தேர் இஸ் சம் ப்ராப்ளம் பிட்வீன் தி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஐ அக்செப்ட் இட். But that is not the solution. பிரச்சனை இருக்கிறது உண்மை, ஆனா பிரச்சனை தீர்க்க வழி அது அல்ல என்பதை நான் சொல்லிக் கொள்வேன். நான் இவைகளை சொல்லாவிட்டால் வேற எங்க இவைகளை சொல்லுவது? யார் இவைகளை சொல்லுவது? So accept your wife because she is your better half. உங்கள் இறுதி கடி நிமித்தமே அவைகளை எடுத்து எழுதி கொடுத்தார். நம்பர் 5. ஹலோ, கொஞ்சம் சிறி கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கு. நம்பர் 5, கடின இருதயம் ஏழைகளுக்கு இறங்கவும் கொடுக்கவும் விரும்பாது. நானும் பார்க்கும் போது எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. ஸ்தோத்திரம், வேதமே வெளிச்சம். கடின இருதயம் ஏழைகளுக்கு இறங்கவும் கொடுக்கவும் விரும்பார். படிங்களே உபாகமம், குறுங்க நான் சொல்றது படி. உபாகமம் 15 அதிகாரம் உங்க வேதத்துல நான் சொல்றபடி இருக்குதோ என்று பாருங்க, அப்படி இல்லாத நான் சொல்றதை விட்டுருங்க. உபாகமம் 15 அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 15 அதிகாரம் 7-8 வசனம்.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக.
7 வசனத்தை பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை கவனிங்க, உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு கொடு, அப்படி என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஆகவே இருதய கடினம் மற்றவர்களுக்கு கொடுக்க இலகு உள்ள விரும்பாது என்பது சத்தியம், சத்தியம். அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று தசமபாகமோ காணிக்கைகளோ தர்ம ஊழியங்களுக்கோ ஏழைகளுக்கோ ஏழைகளுக்கென்றோ கொடுக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் அவர்களுடைய இருதய கடினமே. நாம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு, ஆனா அவர்களில் ஒரு முக்கியமான காரணம் நம்முடைய இருதய கடினம் தான் நாம் மற்றவர்களுக்கு மனம் திறந்து கொடுக்காமல் இருக்குது என்பது இங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்கிறது. ஆகவே தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, மற்றவர்களுக்கு கொடுக்கிறதில் கொடுக்காதபடி உன் இருதயம் கடினமாகாதபடி காத்துக்கும். ஹலோ, என்றைக்கும் ஏழைகள் இருக்கத்தான் போறார், என்றைக்கும் எளியவர்கள் இருக்கத்தான் போறார்கள், என்றைக்கும் தேவையுள்ளவர்கள் இருக்கத்தான் போறார்கள். ஆனால் நம்முடைய வேலை என்ன? நம்முடைய திராணிக்கு தக்கதாய் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணுமா? கொடுக்கிறவர்களாக இருக்கணும், கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஒருவேளை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இதுவரை நமக்கு தடையாக இருக்கிறது, நம்முடைய இருதய கடினம் தான் அதுக்கு காரணமோ, யாருக்கு தெரியும்? உன் இருதயத்தை நீ அறிவாய், தேவன் அறிவாய். ஆகவே தோழா, ஆண்டுடைய வார்த்தைகள், சிஸ்டர் சத்தி கத்துடைய வார்த்தைகள், கடின இருதயம் உள்ளவர்கள் ஏழைகளுக்கு மற்றவர்களுக்கு தேவையில்லை உள்ளவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு தயங்குவார்கள், திண்ணிப்பார்கள். நான் சொல்லட்டுமா, இயேசுவை உண்மையாக நேசிக்கிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள் என்பது நிதர்சனம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசிக்கிறவர்கள் கொடுக்கிறவர்களாகவே இருப்பார். நான் இந்த வேதத்தில் கொஞ்சம் இதை குறித்து கொஞ்சம் பார்த்த போது நான் கண்டுகொண்ட இன்னொரு உண்மை நான் உங்களை சொல்லட்டுமா, பணக்காரர்களும் ஐஸ்வர்யவான்களும் கொடுக்கிறதிலும் பார்க்க ஏழைகளும் விதவைகளும் தான் ஆண்டவருக்கு உற்சாகமாக உண்மையாக உதாரணமாக கொடுத்திருக்காங்க என்பது வேதத்தில் படிச்சுமாறு. ஆகவே கொடுக்கிறதுக்கு ஐஸ்வர்யவான் என்றோ தரித்திரன் என்றோ ஏழைகள் என்றோ அல்ல, எல்லோருமே நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஏனென்றால் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க வேத சட்டம். நாம் இங்கே கொடுக்கிறவனாக இருக்கணும், அங்க போய் கொடுக்க போறோம். பாதளத்தில் அவன் கிடந்து வேதனைப்படும் போது இப்ப ஒருவேளை அவன் யோசித்திருக்கலாம், லாசரு கொஞ்சம் கொடுத்திருக்கலாமே, இப்ப நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இப்ப அம்மோடு இந்த அக்னிலே கிடக்கிறேனே, அனுபவித்தது ஒன்றும் இன்னொரு வரவில்லையே, தன்னன் தனியாக கிடந்து இந்த வேதனையை அனுபவிக்கிறேனே, என் பணமும் என் ஆஸ்தியும் என் அந்தஸ்தும் என்னை காக்க முடியவில்லையே. ஐயோ, இந்த உண்மையை நான் முதல்ல உணர்ந்திருந்தால் என் காலையில் கிடந்து அவனுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கலாமே, ஏழைகளுக்கு உதவி செஞ்சிருக்கலாமே, சரியான விதத்தில் விதைத்திருக்கலாமே என்று ஒருவேளை அங்கு கிடந்து அவன் கவலைப்பட்டிருப்பானோ, யாருக்கு தெரியும்? But this is the time that we can give something. We have to become as a giver. Naam kodukkiravargalaga maaranum. Adu kristavathin oru nattanbu. Ine solladuma, giving, adhavadhu kodukkiravi, deiviga saayal endru neenga marakkakoodadhu. நமக்கு தேவையானது எல்லாத்துக்கெல்லாம் நாம் செலவழிக்கிறதுக்கு போப்பா, ஆண்டவருக்கு கொடுக்கும் போதுதான். எல்லாம் ஈட்டில ஒளிச்சவன், ஒன்றும் மறைவாக இருக்காது, எல்லாம் ஒளிச்சவன். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி ஒளியாக மட்டும் ஆண்டவர் வேதம் சொல். நீ எப்படி கொடுத்தாய், எப்படி கொடுத்தாய், எவ்வளவு கொடுத்தாய், என்ன மனதோடு எல்லாம் கொடுத்தாய் என்று அவனவனுக்குரிய புகழ்ச்சி அவர் வரும்போது வெளியாகும் என்று ஆண்டவருடைய வேதம் வெளிப்படையாக சொல்றது. ஆகவே கொடுக்கறதுல சோர்ந்து போகாதருங்கள். தங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தார். எதுக்கு கொடுத்தார்களா? கொள்ளையிட கொடுத்தார்களா? பொதுவாக எல்லா இடத்திலும் கொள்ளையிட மறுப்பார்கள். ஆனா இங்கேயோ வேற சொல்றது, கொள்ளையிட சந்தோஷமாக கொடுத்தார்களா? காரணம் என்ன? தேவ அன்பு அவருடைய இருதயத்தில் நிரப்பியிருந்தபடியால். வாங்க, என் வீட்டில் இருக்கிறது எடுத்துட்டு போங்க, செலவழிங்க தேவோட ராஜ்யத்தில். நாம் தேசத்தில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாக மட்டுமல்ல, நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கும். வசதி இருக்கிறவர்கள், வாய்ப்பு இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு முறையாவது பார்த்துட்டு வாங்க, ஒருவர்கள் அதை பார்த்தால் நமக்கு தெரியுமா. நான் அநேக காரியங்களை கேள்விப்படுறேன், அங்கிருந்து பல போதர் மாதிரி எடுத்து கதைக்கிற கதைகளை கேட்கும் போல மனசுக்கு ஷேக்கிங் அவர் ஹார்ட். சோ வி ஹாவ் டு டூ சம்திங் வாட் வி கேன் டூ. That is our part. அங்க இருக்கிற எல்லா தேவைகளையும் நம்மால் சந்திக்க முடியாது, ஆனா நம்மால முடிஞ்சதை நாம செஞ்சிடும். யாருக்கு தெரியும்? அந்த அந்த வறுமைக்கும் தேவைக்கும் உதவி செய்ய கர்த்தர் இங்க நம்மளை வைத்திருக்கிறாரோ, யாருக்கு தெரியும்? ஆகவே ஜனங்களுக்கு, ஏழைகளுக்கு நாம் உதாரணத்தை கொடுவோம். நாளைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற பாதிக்கப்பட்ட, யுத்தத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அவர்கள் திரும்ப தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட காரியங்களுக்கு நாம் ஒரு நிதியை நாம் சேகரிப்போம், தயவு செய்து எல்லாரும் கொடுங்கன்னு சொல்லும் போது நாம் மனம் திறந்து இன்னும் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். வாழட்டும், அவருடைய கண்ணி துடைக்கப்பட்டுமே. நாம் கொடுக்கிற காணிக்கையில் அவன் ஆடுபடை சோதரம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில கிருப பிறகுமே, யாருக்கு தெரியும்? திங்க போட்ட ஒருவரை நாமும் அந்த தேசத்தில் இருந்திருந்தா இன்னைக்கு நாமும் அப்படித்தான் இருந்திருக்கும். யாருக்கு தெரியும்? அரை கிருபை ஆண்டவர் இந்த தேசத்துல நம்ம கொண்டு வைத்தது மாத்திரம் இல்ல, நாம ரச்சித்து அந்த சபையில வைத்திருக்கிறாரு, பாக்கியமுள்ள ஒரு வாழ்வியம் தந்திருக்கிறார், அதை நாம் மறந்துடக்கூடாது. நாம் அனுபவிக்கிறாத அனுபவிக்காத எது தேவன் நாம் அனுபவிக்கிற எது தேவனால் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற எதை தேவன் நமக்கு தரவில்லை அப்படின்ற பிசாசன் நமக்கு தந்தா. என்னுடைய வேதம் சொல்றது, நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அது இன்றைக்கு நீயும் நானும் அனுபவிக்கிற நன்மைகள் தேவன் நமக்கு அதன ஆசீர்வாதம் என்பது மறுப்பதற்கு இல்லையே, மறைப்பதற்கும் இல்லையே. ஆகவே நாம் வாழ்ந்திருக்கும் போது மற்றவர்களை நாம் தாழ்ந்திருக்கும் போது நாம் நினைவை கொள்வது அது தேவனுக்கு ஏற்றதும் பிரியமானதாக இருக்கும். ஒருவளை நாம் கொடுக்கிறதுக்கு கூசுவது, நம்முடைய கைகள் கூசுவது, நம்முடைய இருதயம் கடினப்பட்டதுனாலோ யாருக்கு தெரியும்? சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்பர் சிக்ஸ் ஏறம்போடு ஆறாவது காரியம், இருதய கடினத்தின் தோற்றம் ஆறாவது, கடின இருதயம். கடின இருதயம் ஸ்டபர்ன் ஹார்ட், a hardened heart. கடின இருதயம் உள்ளவர்கள் இலக்குகள் ஆலோசனைகளுக்கும் புத்திமதிகளுக்கும் இடம் கொடுக்க மாட்டார். இருதயம் கடினப்பட்டிருக்கபடியால் புத்திமதிகளை அல்ல தட்டு. இருதயம் கடினப்பட்டிருக்கபடியால் ஆலோசனை, இவர் யார் எனக்கு சொல்றது அப்படியே படிங்க. நீதிமொழிகள் 29 அதிகாரம் சொல்றேன், நீதிகள் 29:1 நீதிமொழிகள் 29:1 தன் புடரியை கடினப்படுத்துறோம், தன் இருதயத்தை கடினப்படுத்துறோம். என்ன உதவி இல்லாமல் சகாயம் இல்லாமல் சடுதி நாசம் மோசம் சடுதியாக வரும், சடுதியாக வரும். யார் அதை நிறுத்த முடியும்? யார் அதை தவிர்க்க முடியும்? யார் அதை எதிர்க்க முடியும்? தேவனை எதிர்த்து வாழ்ந்தவன் யார்? கடின இருதயம் புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் இலகுவில் ஏற்றுக்கொள்ளாது. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கர்த்தரை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் நாளடைவில் காலப்போக்கில் ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் அலட்சியம் பண்றதுக்கு ஒரு காரணம், அவருடைய இருதயம் ஏதோ ஒரு வடிவத்தில் கடினப்பட்டு போயிடுச்சு. இந்த ஆரம்பத்தில் அவர்கள் ஆலோசனைக்கு தங்கள் இருதயத்தை திறந்து வைப்பார். ஆரம்பத்தில் புத்திமதிகளை பொறுப்பத்தோடு ஏற்றுக்கொள்வார். ஆனால் நாளடைவில் காலப்போக்கில் ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய இருதயம் கடினப்பட்டு போய்விட்டபடியால் இப்பொழுது அந்த உள்ளம் அந்த இருதயம் ஆலோசனைகளுக்கும் புத்திமதிகளுக்கும் இடம் கொடுக்குதில்லை. அதே நபர் தான் ஆரம்பத்தில் நாம் ஆலோசனைகளை நாம் திறந்த இருதயத்தோடு கேட்டோம், ஏற்றுக்கொண்டோம். ஆனால் காலப்போக்கில் நாட்கள் போக போக இப்பொழுதோ ஆலோசனைகளுக்கு புத்திமதிகளுக்கு இடம் கொடு. ஒருவேளை நம்முடைய இருதயம் ஏதோ ஒரு விதத்தில் கடினப்பட்டு போயிட்டோம், கவனமாறு. நம்பர் 7 ஃபைனலி லாஸ்ட் படிங்க. எபிரேயர் கடித நிருபம், ஒரே காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர்களின் நிருபம் 3:7-8 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர்களின் நிருபம் இதோட நான் முடிக்கிறேன். எபிரேயர்களின் நிருபம் 3:7-8
நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள்.
எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம். இன்று டுடே நாட் டுமாரோ பட் டுடே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய வார்த்தைகளை கேட்பீர்களாகில், இன்றைக்கு அவருடைய வசனத்தை கேட்பீர்களாகில். கோரபூத்துகளில் நடந்தது போல, வனாந்தரத்தில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஏழாவதாக, கடின இருதயம் உள்ளவர்கள், கடின இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகளையும் புறம்பே தள்ளும். எப்படி பேசினவர் யாரு? வனாந்தரத்தில் இருந்த சபையிலே பேசினவர் யாரு? தேவாதி தேவன். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அற்புதங்கள் அடையாளங்களினால் ஓங்கிய புயத்தினால் தான் அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்களோடு வனாந்தரத்தில் இருந்த போது தேவன் அந்த ஜனங்களோடு பேசினார். ஊழியக்காரன் மூலமாக, மோசே மூலமாக தேவன் தன்னுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு அனுப்பினார். ஆனாலோ அந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளாதபடிக்கு தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள். முடிவு, அவர்கள் பிணங்கள் வனாந்தரத்திலே விழுந்து. பதினேழு படி.
மேலும் அவர் 40 வருஷமா யாரே அரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிற்று.
அவர்களுடைய சவங்கள்
வனாந்தரத்திலே விழுந்து போயிற்று.
அவர்கள் வனாந்தரத்தில் விழுந்து போகவா ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை செய்து அழைச்சு வந்தார். வாசித்து பாத்தீங்கன்னா தேவன் தன் ஜனத்தை மீது வச்சிருக்கிற அன்பு, அக்கறை, பாதுகாப்பு எல்லாம் விவரிக்க முடியாது. 90 சங்கீதம் பார்க்கிறோம், நம்ம மண்ணென்று நினைவு கூறுற கல்லுகளினாலும் பிள்ளைகளை உண்டாக்க வந்தவராக இருக்கிறார்னு வேதம் சொல்றது. அப்படிப்பட்ட மண்ணான நம்மேல, மனுஷராகிய நம்மேல ஆண்டவர் இவ்வளவு அன்பும் அக்கறையும் பாதுகாப்பும் காட்டுறது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஆகவே வனாந்தரத்தில் இருந்த சபையோடு தேவன் பேசினார், ஜனங்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவருடைய சபங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது. அவை இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில், வனாந்தரத்தில் அவர்கள் தேவனுக்கு கோபம் ஊட்டினது போல நீங்களும் நடந்து கொள்ளாது இருங்க என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதே சேம் வாய்ஸ், அதே சத்தம் இன்றைக்கும் சபையில ஒலிக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கும் பயமுண்டாகட்டும். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறார். நீங்கள் பிசாசினாலே உண்டானவர்கள், ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருக்கிறீர்கள் சொல்லி டைரக்டாக இயேசு சொன்னார். யோவான் 8 அதிகாரத்தில் கேளுங்க, அது 15 வசனம் இருக்க பாடி படி. 3:15 சீக்கிரம்,
3:15 கோபம் ஊற்றின நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாலும் பாவத்தின் வஞ்சனையாலே கடினப்பட்டு
போகாதபடிக்கு
இன்று
சொல்லுங்கள், பாவத்தின் வஞ்சனையினால் உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போகாதபடி ஒருவருக்கு ஒருவர் வார்த்தையினாலே புத்தி சொல்லு, புத்தி சொல்லு, புத்தி சொல்லையா. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள், சபையில் இருக்கிற ஒருதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யறான் சொல்லி தெரிந்தால் அன்போடும் எபத்தோடும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவனுக்கு புத்தி சொல்லு. அவருடைய இருதய பாவத்தின் வஞ்சனையினாலே கடிதப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை இழந்து போகாதபடி நீ அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்பது உனக்கு ஒரு கடமை உண்டு என்பதை நீ அறிந்து கொள். மாறாக அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான் சொல்லி தெரிந்தும் நம்முடைய நட்பை பாதிக்காதபடி, நம்முடைய பெஞ்சு போயிடக்கூடாது, நம்முடைய உறவு கட்டு போயிடக்கூடாது. நீ பாவம் செய்தாலும் செய்துகொள், அதைப்படி பிரச்சனை இல்லை, நாம நண்பர்களாக இருப்போமே. எப்படி இருக்கு? ஏனண்டா இப்படி செய்யாத என்று சொன்னதான் பிடிக்காது. நீ எப்படி செய், நாம நண்பர்களாக இருந்துட்டு போமே அப்படி சொல்லி பாருங்க. நீங்க எல்லாராலும் வரவேற்கப்படுது, எல்லா இடத்திலும் அன்பா இருங்க, எல்லா இடத்திலும் சமானமா இருங்க என்று வேதம் சொல்றது. ஆனால் ஒருவன் தேவனுக்கு உருவமாக பாவம் செய்யறான்னு சொன்னான், உனக்கு ஒரு கடமை இருக்கு. விசுவாசியே, உனக்கு ஒரு கடமை இருக்கு. அவருடைய ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது. ஆகவே ஆக்ரோஷமாக அல்ல, அன்போடும் ஜெபத்தோடும் போ. நீ கதைக்கிறதால அவன் நடக்க போறதில்லை, ஆனா நீ ஜெபித்து அவனுக்கு சொல்ற புத்திமதி இருக்குது பாரு, வேத வார்த்தையின்படி ஒருவளை ஆண்டவர் உன்னை பாவித்து அவனை அந்த பாவத்திலிருந்து திருப்பி நித்திய அழிவில் இருந்து காக்க முடியுமே, யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும். அவன் ஒருவருடைய இருதயம் பாவத்தினாலே கடினப்பட்டு போகாதபடி இன்று எனப்படுவோம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று ஆண்டோட வேதம் நமக்கு சொல்றது. என்ன கரிமானவர்களே சொல்றது, கவனி, தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்தால் தேவனையே நாம் புறக்கணிக்கிறோம் என்பதை ஒரு மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். தீகைகள் மூலமாய் கர்த்தர் வார்த்தைகளை அனுப்புவார், கேட்டு ஜனங்கள் மனம் திரும்பினால் அவளுக்கு இரக்கம் காட்டுவார், திரும்பாவிட்டால் முடிவு பட்டயம் பஞ்சம் நாசம் மோசம். வனாந்திரத்தில் இருந்த சபை தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடியால் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி தேவனை கோபம் ஊட்டினபடியால் முடிவு அழிவு. 40 வருஷம் வனாந்திரத்தில் அலைச்சல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து புறக்கணிக்கிற ஒரு மனிதனுடைய முடிவு, தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து புறக்கணிக்கிற ஒரு மனிதனுடைய முடிவு முடிவில்லாத அக்கினி, ஆங்கிலத்தில் எட்டர்னல் ஃபயர் என்று சொல்வார். முடிவு முடிவில்லாத அக்னி, கவனி, நரகம் என்றொரு நரகம் உண்டு என்பதை நம்முடைய ஞாபகத்தில் நாம் வச்சுக்கொள்வோம். அது நமக்கு சொந்தமான இடம் அல்ல, ஆனால் நாம அதை சொந்தமாக்கிக் கொள்றதுக்கு முயற்சிக்க கூடாது. சோத்திர ஆண்டவர், நாம் நரகத்தின் பிள்ளைகள் அல்ல, அதில் இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலாக்கி இருக்கிறார். நம்முடைய ஆத்மாவை காத்திருக்கிற அதற்கு அவர் சிலுவையில் செலுத்தின கிரயம் மகா பெரியது. அதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போகாதபடி தேவனுடைய வார்த்தைகளை எப்போதும் தேவனுடைய வார்த்தைகளாக ஏற்றி நம்முடைய இருதயத்திலே அதை காத்து அதன்படி நாம் பலன் கொடுப்பமாக இருந்தால் அந்த நரகத்தை நாம் தரிசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து நாம் புறக்கணித்துக் கொண்டு விருப்பமாக இருந்தால் முடிவு முடிவில்லாத அக்னி, நரகம் என்ற ஒரு நரகம் உண்டு. அந்த நரகத்தில் என்னதான் உண்டு என்பதை சொல்லுங்களேன், அதை தான் சொல்ல போறேன். இது ஒரு கதை அல்ல, இது சத்தியம். நரகத்தில் என்னதான் உண்டு சொல்றேன் கேளுங்க. நரகத்தில் என்ன உண்டுடா, என்ன இருக்குது, அக்னி. இது என்ன பெருசா இருக்குது, ஒன்றும் பெருசா இல்ல, சொல்றேன் கேளுங்க. இங்க இருக்கிற அக்னிக்கும் நரகத்தில் இருக்கிற அக்னிக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க, அதைத்தான் சொல்ல போறேன். இப்படி நான் சொல்றதுக்கும் ஒரு காலம் எனக்குள்ள இருக்கு, அதை தேவம் மாத்திரம் அறிவாள் தோத்திரம். சும்மா நான் எதுவும் பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்குது தோத்திரம். இங்க இந்த பூமியில இருக்கிற அக்னிக்கும் நரகத்தில் இருக்கிற அக்னிக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம். ரீசன்லி அண்மையிலே ரஷ்யாவிலே காரெல்லாம் நெருப்பு பத்தி உடைச்சு எவ்வளவுத்தையோ செலவழிச்சாங்க. அமெரிக்கால இருந்தும் ஆயுதங்களை எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு போனாங்க அனைகிறேன். யூரோப்பில் போர்த்துக்கல்ல காடு எரிஞ்சு எப்படியோ எவ்வளவோ செலவழிச்சு பாடுபட்டு ஒரு விதத்தில் அணைச்சிட்டாங்க சோத்திரம். ஆனா நரகத்தில் இருக்கிற அக்னிய அமெரிக்காவில் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்தாலும் அணைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா, இந்த பூமியில் இருக்கிற எந்த அக்னியையும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு அணைச்சு விடலாம், ஆனா நரகத்தில் இருக்கிற அக்னியை எவராலும் ஒருபோதும் அணைக்கவே முடியாது. ஏன் தெரியுமா, படிங்க இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9 44 எல்லாரும் எடுத்துக்கொள்ள பார்த்து நாம் முடிப்போம். மார்க் 9:44 படி,
அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும்.
எப்படி, அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அவர்கள் அக்னி அவியாமலும் இருக்கும். 46
அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும்.
48
அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும்.
நரகத்திலே அவர்களுடைய புழு சாகாது. அது என்ன புழு, புழு போகாது. நான் சொல்றேன் கேளுங்க, இங்க இருக்கிற புழு ஒன்றும் அங்க போவார் தோத்திரம். ஆனா அங்க இயேசு புழு என்று சுட்டிக்காட்டது தெரியுமா, நம்ம சரீரம். நரகத்தில் நம்ம சரீரம் போகுமோ, போகாது. அப்ப என்னத்தை சொல்றீங்க, சொல்றேன் கேளுங்க அதான் சொல்ல போ. நரகத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து புறக்கணித்து தேவனுக்கு விரோதமாக தன் இருதயத்தை கடினப்படுத்துற மனுஷன் அவன் முடிவில்லாத அக்னிக்கு போவான். அங்கேயும் உனக்கு ஒரு சரீரம் இருக்கும் என்று சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். ஏன் தெரியுமா, அங்கேதான் அந்த சரத்துல தான் நீ வேதனை அனுபவிக்க. இந்த சரத்தில் இருந்து ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ற பாரு, இந்த சரத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை மறுதளிக்கிற பாரு, இந்த சரத்திலிருந்து உன்னை உண்டாக்கின தேவனும் நிராகரிக்கிறாய் பாரு, இந்த சரத்திலிருந்து உனக்கான சிலுவையில பாடுபட்டு மறித்த ஆண்டவர் இயேசுவை நீ நிராகரிக்கிறாய் பாரு, இந்த சரத்திலிருந்து நீ செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அரசாங்கம் தண்டிக்காமல் விட்டாலும் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அன்னாரிலே மகிழ்ந்துக்கு பிற்பாடு நீ நரகத்திலே கிடைக்கும் போது அங்கு உனக்கு ஒரு சரத்து தருவாரு, உன் ஆத்மா அழியாது, அது போகும் அங்கு நரகத்துக்கு, அங்கு அதுக்கு உனக்கு ஒரு சரத்து தருவாரு, அந்த சரத்தில் கிடந்துதான் நீ வேதனை அனுபவிப்பாய். அந்த வேதனைக்கு முடிவே இல்லை. அங்க இருக்கிற அக்னி அது அவியாது என்று அங்க வசனம் சொல்லு. அந்த அக்னியை அவிக்காது, அங்க உங்களுடைய பொழு சாகாமலும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆகவே நரகம் என்று சிலவருக்கு சொன்னா சிலவருக்கு அதன் அதர தாற்பயத்தை கொஞ்சம் உட்கார்ந்து உணர்ந்து பார்த்தா நமக்கு பயம் உண்டாகும். ஆண்டவர் சொன்னாரு, என் வசனத்துக்கு நடுங்கிறவரையே நான் நோக்கி பாவம் சொன்னார். என கருமானவர்களே, இருதய கடினம் என்றது ஒரு சாதாரண காரியம் இல்ல, அது தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் என்பதை நாம் மறக்க கூடாது. எனவேதான் நீதிமொழிகள் 28:14 இப்படி சொல்றது, 28:14 சொல்றது, தன் இருதயத்தை கடினப்படுத்துறவனோ தீங்கில் விழுவான். நீதிமொழிகள் 28:14, தன் இருதயத்தை கடினப்படுத்துறவனோ தீங்கில் விழுவான். நாம் ஒருவரும் தீங்குக்குள்ள போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, அக்னிக்குள்ள போயிடக்கூடாது. அன்பின் ஆண்டவருடைய சன்னிதானத்தை நாம் எல்லாரும் தரிசிக்கப்படும், தேவட ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், தேவட முகத்தை பார்க்கணும், என்னட்டிக்கும் அவரோடு கூட வாழணும். அவருடைய சமூகம் நமக்கு போதுமானது, இன்பமானது. ஆகவே இருதய கடினம் என்பது ஒரு பயங்கரமான பாவம். நம்முடைய இருதயம் அப்படி இல்லாதபடி தயவு செய்து ஜாக்கிரதையா நாம் காத்துக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Shall we all stand up, please? நாம் எல்லோரும் முடிந்து நிற்போமா? ஜெபத்தோடு கூட நாம் முடிக்க போறோம்.